அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅது. ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனிஹில் கரீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர் வஇன்னா லஹு லஹாஃபிலூன். ஸதக அல்லாஹுல் அலீம். எல்லா புகழும் ஏக வல்லோ நாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரை விடவும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், சபா தாபியின்கள், வலிமார்கள், மஷாயிகுமார்கள், சாலிஹான முஃமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்ததன் பின்னால் அந்த மனிதர்கள் எவ்வாறு இறந்தால் இறைவனுடைய பொருத்தத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தையும் அந்தந்த காலத்துக்கு வந்த நபிமார்களுடைய பொருத்தத்தையும் பெற முடியும், எந்த வழியில் சென்றால் வெற்றி பெறுவான், எந்த வழியில் சென்றால் தோல்வியடைவான் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு முன்னாலே இறைவன் சுபஹானஹு வ தஆலா முதல் மனிதனை படைக்கும் போதே ஒரு ஹலீஃபாவாக, ஒரு நபியாக படைத்தான். அந்தந்த நபிமார்கள் அந்தந்த சமுதாயத்தை அழகான முறையில், எந்த முறையில் சொல்ல வேண்டுமோ அந்த முறையில், அழகான முறையில் எடுத்து காட்டினார்கள். யாரெல்லாம் அந்த நபியை கைப்பிடித்தார்களோ, அந்த நபியுடன் சேர்ந்து நடந்தார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள், நல்லோர்களாக மாறினார்கள். அதே நேரத்தில் அந்த நபியை விட்டும் விலகிக் கொண்டு நாம் சொல்வதுதான் மார்க்கம், முன்னோர்கள் செய்தோம் நாம் செய்கிறோம் என்று அந்தந்த காலத்தில் குபுரிலே இருந்தார்களோ, அந்த நபியை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய லானத்தை பெற்று குபுருக காபிர்கள் என்ற சமுதாயத்தில் அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். எல்லா சமுதாயத்தையும் இறைவன் அனுப்பும் போது நபியை அனுப்புவான், ஆனால் சில சமுதாயங்களுக்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வேதங்களை அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு வேதங்களையும் எடுத்து பார்க்கும் போது அல்லாஹ் ரசூல், அந்த ரசூல் என்ன சொல்ல வேண்டும், மார்க்கம் என்றால் இவ்வாறு இருக்கும், அதை விட்டும் நழுவக்கூடாது என்பதை எல்லாம் அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கும். எல்லா வேதங்களையும் எடுத்து பார்க்கும் போது நல்ல செய்திகள், உபமானங்கள், அதிலே நிறைய செய்திகள், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் இருக்கும். இஸ்லாம் என்பது அன்று தொட்டு இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்தமாக அழியாது, மறுமை நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். இஸ்லாம் என்பது பாதுகாக்கப்பட்டது, ஏதாவது ஒரு ரீதியில் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி நபிமார்கள் அந்த வேலையை செய்யும் போது அவர்களிடம் வேதம் இருந்ததை, அந்த வேதங்களை அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நபிமாருடைய மரணத்துக்கு பின்னால் அந்த வேதங்களை மாற்றி அமைத்தார்கள். ஒரு நபிக்கு வந்த வேதத்தை அந்த நபியுடைய மரணத்துக்கு பின்னால் வேதத்தை அந்த சமுதாயங்கள் மாற்றிவிட்டார்கள், தங்களுக்கு இஷ்டப்படி சட்டங்களை நுழைத்தார்கள். தான் சொல்லக்கூடிய வாதம் தான் உண்மை என்ற நிலைக்கு அந்த வேதத்துக்குள்ளே நுழைத்து அந்த வேதத்தை சீரழித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், கடைசியாக வந்தாலும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்தது ஒரு பெரும் மகா, அதாவது ஒரு கிருபை என்று கூட சொல்ல வேண்டும். அல்லாஹு சொல்கிறான், நபியே நாயகமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒரு ரஹமத். ரஹமத் என்றால் யாருக்கு ரஹமத்? ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மட்டுமல்ல, ரஹமத்துல்லில் ஆலமீன், அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துக்கும் யா ரசூலுல்லாஹ் நீங்க ரஹ்மத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத் பிறப்பதற்கு முன்னாலும் இருந்தது, பிறக்கும் போதும் இருந்தது, வாழும் போதும் இருந்தது, மரணிக்கும் போதும் இருந்தது, மறுமை நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரஹ்மத்தை தடுக்க முடியாது. சில ரஹ்மத்துகள் வரும், சென்று விடும். மழை வரும், கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த மழை நின்றுரும், அது ரஹ்மத். வெயில் வரும், அந்த வெயில் ரஹ்மத் கொஞ்ச நேரத்தில் நீங்கிவிடும். இப்படி எத்தனையோ ரஹ்மத்தை உலகத்தில் அனுபவிப்பார்கள். எல்லா ரஹ்மத்தும் வரும், நீங்கிவிடும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ற ரஹ்மத் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை தேடி ரஹ்மத்தை பெற்றுக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாவுக்கு சென்று பெற்றுக் இன்று நாமும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாவை நாடி சென்றால் நமக்கும் அந்த ரஹ்மத் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வை ஒருபோதும் நாம் விலகி நடந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து நடந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக வந்த இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு வேதம் வருகிறது. ரசூலுல்லாஹ் எவ்வாறு எல்லா நபிமார்களை விடவும் உயர்ந்தவர்களோ அதே போல் ரசூலுல்லாவுக்கு வந்த வேதமும் எல்லா வேதங்களை விடவும் உயர்ந்தது. அந்த வேதம் வந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். அதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், அதாவது ரமலானை மூன்று பகுதியாக பிரிப்போம். அந்த மூன்று பகுதியிலும் பிந்திய பகுதியில் பிந்திய பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கினான். அந்த இரவு நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இரவில் தான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கே வந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹ்மத்தாக வந்த இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான் என்றால் அதில் பல விடயங்கள் இருக்கிறது. ஒரு கண்ணியமான ஒரு விடயம், ஒரு கண்ணியமான ஒரு பொருள் நமக்கு வந்து சேருகிறது என்றால் அங்கே சேரப்படக்கூடிய அன்றைய நாள் மகத்தானதாக இருக்க வேண்டும். இறங்கப்படக்கூடிய மனிதர் மகத்தானவராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கப்படுவதற்கு தகுதியான மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தகுதியான மனிதர். ஏன் அத்தகைய பெரிய பாரத்தை சுமக்க வேண்டும்? அதற்கு தகுதியானவர்கள் உலகத்தில யாருமே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. எந்த அளவுக்கு ஓமை சொல்லுவார்கள் ரசூலுல்லாவுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஓமை சொல்லுவார்கள். ரசூலுல்லா புனிதர், அதனால் தான் குர்ஆன் ரசூலுல்லாவுக்கு வந்தது. எந்த அளவுக்கு சொல்லுவார்கள், ஒரு மலையில நிறைய கற்கள் இருக்கிறது, நிறைய கற்கள் இருக்கும். மலை என்று சொன்னா கற்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த கற்களில் எல்லா மனிதர்களும் சாதாரண கற்கள். அங்கே ஒரு மாணிக்கம் இருந்தால், ஜௌஹர் ஒரு மாணிக்கம் இருந்தால், அந்த அனைத்து கற்களிலும் அந்த ஜௌஹர் மாணிக்கம் எவ்வளவு பிரதிபலிக்குமோ, ரசூலுல்லா அனைத்து உம்மத்திலும் ரசூலுல்லாவும் ஒரு மனிதர். ஆனால் அந்த மாணிக்க கல்லை போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு உயர்வான அந்த குர்ஆனை ரசூலுல்லாவுக்கு இறக்குகிறான். அதுவும் சாதாரணமாக இறக்கினால் ரசூலுல்லாவுடைய கல்பு தாங்கிக் கொள்ளாது. சாதாரண ஒரு மனிதருக்கு அந்த குர்ஆன் வந்திருந்தால் அவர் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி அதையும் தாங்கக்கூடிய இதயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் கஷியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாங்க கொண்டு போய் ஒரு மலையில இறக்கி இருந்தால், அந்த வஹி என்பது ஒரு மலைக்கு வந்திருந்தால் மலை சுக்குநூறாகி இருக்கும். அப்ப அந்த மலையே சுக்குநூறாகும் என்று இருந்தால் ரசூலுல்லாவுடைய கல்பு அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். முதல் முறை ரசூலுல்லாவுக்கு வகி வரும் போதே ரசூலுல்லாவுக்கு காய்ச்சல் பிடித்தது. ஓடி வந்தார்கள், தம்மிலூனி தம்மிலூனி என்ன போத்துங்க போத்துங்க என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் முதல் முறை ரசூலுல்லாவுக்கு வகி வரும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஏன், அவ்வளவு வகியுடைய தாத்பரியம். வகி என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இந்த வகி கண்ணியமான வகி. சாதாரண மனிதனுக்கு சென்றால் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதை தாங்கக்கூடிய ஒரு, அதாவது தைரியமான ஒரு இதயம் வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இதயம். குர்ஆன் சாதாரணமானது அல்ல. அதை கொடுப்பதாக இருந்தாலும் அதுவும் ஒரு கண்ணியமானதா மனிதராக இறக்க வேண்டும். அதுவும் ரசூலுல்லாஹ் தகுதியானவர்கள். சரி, அதை இறக்குவதாக இருந்தாலும் அது சாதாரண நாளாக இறக்கக்கூடாது. அதுவும் கண்ணியமான நாளாக இறக்க வேண்டும். லைலத்துல் கத்ரில் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். எத்தனையோ வேதங்கள் வந்தது, எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டது. குர்ஆன் ஒரு ஹர்ஃபு கூட மாறாதது. குர்ஆனை யாரும் மாற்றிவிடவும் முடியாது. குர்ஆனில் ஏதாவது ஒரு விடயத்தை மாற்ற முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாமே அந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம், நாமே அதை பாதுகாப்போம். யாரும் அதில் மாற்றங்கள் செய்ய முடியாது. ரசூலுல்லாவை அல்லாஹ் அனுப்பியதன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், யா ரசூலல்லாஹ் வல்லாஹு யஅஸ்முக மினன் நாஸ். முன்னால் இருந்த நபிமார்கள் சிலர்கள் கொல்லப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாவை பார்த்து இறைவன் சொல்கிறான், யா ரசூலல்லாஹ் உங்களை நாம அனுப்பி வச்சிருக்கிறோம், வல்லாஹு யஅஸ்முக மினன் நாஸ், மனிதர்களுடைய தொந்தரவுகளை விட்டு உங்களை பாதுகாத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்பட்டார்கள். எத்தனை தொந்தரவுகள், ரசூலுல்லாவை கொலை செய்ய எத்தனை பேர்கள் முயற்சி செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதற்கு இருந்தது. ரசூலுல்லாஹ் கடைசி வரை ஈடேற்றமாக இருந்தார்கள். அதே போல இறைவன் சொல்கிறான், குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், அந்த குர்ஆனை நம்மை நாமே பாதுகாப்போம், யாராலும் அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஒரு பத்திரிகையில வந்து ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துக்கு நிறைய குர்ஆன்கள் வருகிறது, ஒரு வெளிநாட்டில இருந்து யகூதிகளுடைய கையில் இருந்து நிறைய குர்ஆன்கள் வருகிறது. யகூதிகள் எப்பொழுதும் முஸ்லீம்கள் மீது, ஈமான் உள்ளவர்கள் மீது, ஹக்கில் உள்ளவர்கள் மீது பொறாமை கொள்வார்கள். எப்படியாவது இந்த மார்க்கத்தை நம்ம குழப்பிடணும். நம்முடைய மார்க்கங்கள் எவ்வாறு குழப்பப்பட்டதோ அதே போல் இஸ்லாமும் குழப்பப்பட வேண்டும். இது யகூதிகளுடைய திட்டம். யகூதிகள் பல முயற்சிகள் செய்தார்கள், நேரடியாக வந்தார்கள், முடியவில்லை. இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து முஸ்லீம்களை, ஹக்கில் உள்ளவர்களை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள், இஸ்லாத்தை குழப்ப முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள், நமக்கிட்ட இருந்த வேதமெல்லாம் நாமெல்லாம் மாத்திட்டோம், நம்முடைய வேதங்கள் எல்லாம் மாத்திட்டோம், ஆனா இந்த குர்ஆன் மட்டும் அப்படியே இருக்குது, மாறாம இருக்குது. இந்த குர்ஆனை நாம எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்கு வருகிறார்கள். முதல் கட்டமாக ஒரு வேலையை செய்யறாங்க. என்ன செய்கிறார்கள், குர்ஆனை தப்பாக அச்சடிக்கிறார்கள், குர்ஆனை தப்பாக பிரதி செய்கிறார்கள். பிரதி செய்து சூரத்துக்களை மாற்றி, ஆயத்துக்களை மாற்றி எல்லாவற்றையும் குழப்பி கொண்டு வருகிறார்கள். வந்து ஒரு அரபு நாட்டில வந்து இறங்குது, ஒரு அரபு நாட்டில அந்த குர்ஆன்கள் எல்லாம் வந்து இறங்குகிறது. அதை முதல்ல எடுத்து கொண்டு போனவர் ஒரு 6 வயது சிறுவன். அந்த குர்ஆன்கள் வந்திருக்கிறதாக ஒரு செய்தி கிடைக்கிறது. அந்த 6 வயது சிறுவன் என்ன செய்கிறான், சரி குர்ஆன் வந்திருக்கிறது, நாம் போய் பார்க்கலாம் என்று முதல்ல இருக்கக்கூடிய குர்ஆனை புரட்டி பார்க்கிறார். குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, சூரத்துக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. உடனே பார்க்கிறார், இது எங்கிருந்து வந்திருக்கிறது. உடனே ஆராய்ச்சி செய்கிறார்கள், இது யகூதிகளுடைய கையில் இருந்து வந்திருக்கிறது. மொத்த குர்ஆனும் அங்கே தீக்கரையாக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சிறிய வாலிபரை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான், ஒரு சிறிய பையனை கொண்டு பாதுகாக்கிறான். ஏன், அல்லாஹ் சொல்கிறான், நாமே இறக்கிறோம், நாமே அதை பாதுகாப்போம், மறுமை நாள் வரைக்கும் எந்த ஹர்பும் மாற்றப்படாதது. உலகத்தில் ஒரு பத்திரிகை என்றோ அல்லது ஏதாவது ஒருவர் ஒரு புதிய கண்டுபிடிப்பை செய்தால், ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு புதிய பொருள் வருகிறது, இந்த பொருள் வந்துட்டா இந்த பொருளுடைய பெருமதி எவ்வளவு உயரும் என்றால், இந்த பொருளுடைய பெருமதி எந்த அளவுக்கு உயர்வை காட்டுமண்டா, அதை செஞ்சு முடிச்சோன்னே அவர் சொல்லணும், இத மாதிரி முடியுமா இருந்தா யாராச்சும் செஞ்சு பாருங்க, இந்த பொருளை போல் யாராவது ஏதாவது ஒன்று இருந்தால் இதுக்கு நிகராக கொண்டு வாங்க, அல்லது இதை விட பெருமதியான கொண்டு வாங்க என்று சொன்னால் உண்மையிலே அது பெருமதியான பொருள் என்று சொல்லலாம். அப்படி ஒருத்தர் ஒரு பொருளை கண்டுபிடித்து விட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொன்னால், ஏதாவது ஒரு தொலைக்காட்சியோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ, தொலைபேசியோ ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு சொல்றோம், இது மாதிரி முடியுமா இருந்தா யாராவது கண்டுபிடிங்க என்று சொன்னால் அந்த பொருளுடைய பெருமதி உயர்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவோம், குர்ஆன் என்பது அவ்வாறுதான். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியது மடையர்கள் மீது அல்ல, அதாவது கவிஞர்கள், அதாவது அரபி ரீதியில் படித்த பண்டிதர்கள், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனை இறக்கிவிட்டு சொல்கிறான், இந்த குர்ஆனை மாதிரி முடியுமா இருந்தா கொண்டு வாங்க. ஒரு சூரத்தை கொண்டு வாருங்கள் முடியலையா, ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் முடியலையா. குர்ஆன் என்பது அல்லாஹ்விடத்தில் வந்தது, யாரும் அதற்கு நிகராக வர முடியாது. முஸைலமத்துல் கஸ்ஸாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சொன்னான், நானும் ஒரு நபி, எனக்கும் வஹி வருகிறது. இப்படி நிறைய சோதியை சொல்லி தலைஞ்சான். முஸைலமத்துல் கஸ்ஸாப் சொன்னான், எனக்கும் வஹி வருகிறது, நானும் குர்ஆன் மாதிரி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதாவது அல் காரியத்து மல் காரியா என்ற சூரத்து வந்துச்சு. அல் காரியத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா, அந்த ஆயத்து வந்த உடனே முஸைலமத்துல் கஸ்ஸாபுடைய, அதாவது அவருடைய பணியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், இவங்க என்ன செஞ்சாங்க, முஸைலமத்துல் கஸ்ஸாபு கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய ஆயத்துகள் வருகிறது, வஹி வருகிறது, நாங்க உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஆயத்துக்கள் வருகிறதா. சொன்னார்கள், எனக்கும் வருகிறது. அப்படியா, ஏதாவது ஒரு ஆயத்தை சொல்லுங்களேன், நம்ம சந்தோஷப்படுவோம், நீங்க எங்களுடைய நபி என்று முஸைலமத்துல் கஸ்ஸாபுடைய, முஸைலமத்துல் கஸ்ஸாபை ஏற்றுக்கொண்டவர்கள் சொன்னார்கள். உடனே இவர் யோசிச்சாரு, குர்ஆன் மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட வேண்டியதான். அல் காரியத்து மல் காரியா ஒமா அத்ராக்க மல் காரியா என்ற ஆயத்தை போலே, அல் ஃபீல் மல் ஃபீல் ஒமா அத்ராக்க மல் ஃபீல் லஹு குர்துமுன் தவீல், இப்படி ஒரு ஆயத்தை செட் பண்ணிட்டான். அந்த அல் காரியா மல் காரியா என்றத போலே செட் பண்ணினான். அல் ஃபீல் மல் ஃபீல், யானை, யானை என்றால் என்ன, லஹு குர்துமுன் தவீல், அதற்கு ஒரு நீண்ட தும்பிக்கை இருக்கிறது. அல் காரியத்து மல் காரியாவுடைய அர்த்தம், ஆச்சரியமூட்ட கூடிய செய்தி, ஆச்சரியமூட்ட கூடிய செய்தி என்றால் என்ன? மறுமையினாலே அல்லாஹ் மறைமுகமாக வழங்கப்படுத்துகிறான். அந்த ஆயத்தில் இவன் என்ன சொல்கிறான்? யானை, யானை என்றால் என்ன? அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? யானைக்கு ஒரு நீண்ட தும்பிக்கை இருக்கிறது. இது சின்ன பிள்ளைக்கும் தெரியும். எல்லோரும் அல்காரியா அல்காரியா என்ற ஆயத்தை பார்த்து ரசூலுல்லாஹை தேடி வந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஸைலமத்துல் கஸ்ஸாம் அல் பீல் மல் பீல் என்ற ஆயத்தை அவன் சொன்ன உடனே சொன்னா, அவங்களோட கூட இருக்கிறவன் சொன்னா, இவன் உண்மையிலே ஒரு மடையனா இருப்பான், உண்மையிலே இவன் ஒரு மடையனாக இருப்பான், அறிவற்றவனாக இருப்பான். அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்றான், நம்ம இவரை விட்டு வளகிறலாம். ரசூலுல்லாஹ் அல்காரியத்தும் அல்காரியாவை ஓதி காட்டியதன் பின்னால் ரசூலுல்லாஹை நிறைய பேர்கள் தேடி வந்தார்கள், ரசூலுல்லாஹை அணுகினார்கள். ஏன்? இப்படியான ஆச்சரியமான செய்தி ஒரு சாதாரண மனிதருடைய வாயிலிருந்து வராது. உண்மையில் இது அல்லாஹ்வுடைய கலாம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். முஸைலமத்துல் கஸாப் சொன்ன நேரத்திலிருந்து பாதி பேர் முஸைலமத்துல் கஸாப் விட்டு ஓடிட்டாங்க. ஏன்? குர்ஆன் என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது, மகத்தான செய்திகள். யாராலும் அது போல ஒரு ஆயத்து ஒரு அருபு கூட கொண்டு வர முடியாது. குர்ஆன் சவால் விடுகிறது. முடியுமா இருந்தா கொண்டு வந்து காட்டுக. சொன்னது யாரை பார்த்து? நம்ம பார்த்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, நமக்கு அரபிகள் எல்லாம், அதாவது நம்முடைய நாட்டு மனிதர்களுக்கு அவ்வளவு தெரியாது. சொன்னது யார்? அரபிகளை பார்த்து. ஃபுஸஹாக்கள் நல்ல தெளிவாக பேசக்கூடியவர்கள், புலகாக்கள் நிறைய கவிஞர்கள், அவர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறான். முடியுமா இருந்தா கொண்டு வாங்க. குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு கண்ணியமாக ஆக்கி வைத்திருக்கிறான். நாம அதை கண்ணியப்படுத்தித்தா, நாம அதை உயர்வுபடுத்தித்தா இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும். குர்ஆனை கேவலப்படுத்தினால், குர்ஆனை தரக்குறைவாக நினைத்தால், எப்படி தரக்குறைவாக நினைக்கிறது? கண்ணியமா தான் வச்சிருக்கிறாங்க, ஆனால் குர்ஆனுக்கு இஷ்டப்படி அர்த்தங்கள் சொன்னால், குர்ஆனுடைய அர்த்தங்களை தப்பாக சொன்னால், ஏதோ ஒரு தஃப்ஸீரை எடுத்துக்கிட்டு தஃப்ஸீராக இருந்தால் சரி, இமாம்கள் எழுதி வைத்த தஃப்ஸீராக இருந்தால் சரி, வெறும் தர்ஜுமாக்களை எடுத்துக்கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முயன்றால், அவன் அந்த சாதாரணமாக குர்ஆனை, அதாவது தாழ்த்தினவனை விட குர்ஆனுக்கு இஷ்டப்படி அர்த்தம் சொன்னவன், குர்ஆனை சாதாரணமாக தரக்குறைவாக அர்த்தம் சொன்னவன் அல்லாஹ்வுடைய லானத்தில் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ பேர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனை எத்தனையோ பேர் ஓதுறாங்க, ஆனால் குர்ஆன் அவர்களை லானத்து செய்து கொண்டே இருக்கிறது. குர்ஆன் அவர்களை லானத்து செய்து கொண்டே இருக்கிறது. ஏன்? குர்ஆனை அறியாதவர்களாக இருப்பான், குர்ஆனுடைய அர்த்தங்களை மாற்றி இருப்பான். இன்றைக்கு நேர் வழியில் உள்ளவனும் குர்ஆனைத்தான் எடுக்கிறான், வழிகேட்டில் உள்ளவனும் குர்ஆனைத்தான் எடுக்கிறான். நேர் வழியில் உள்ளவனும் குர்ஆனைத்தான் பிடிக்கிறான், வழிகேட்டில் உள்ளவனும் குர்ஆனைத்தான் எடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, குர்ஆன் என்பது உனக்கு சாதகமான ஆதாரம். குர்ஆனை அதனுடைய முறைப்படி எடுத்தால் அது சாதாரணமா, அதாவது உனக்கு சாதகமான ஆதாரம். அதே ரசூலி, நீ அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை மாற்றினால், குர்ஆனுக்கு எது அர்த்தமோ அதனுடைய அர்த்தத்தை நீ மாற்றி வழங்கினால் அது உனக்கு பாதகமான ஆதாரம். இன்னைக்கு நேர்வழியில் உள்ளவனும் குர்ஆன் ஆயத்தை தான் காட்டுறான், வழிகேட்டில் உள்ளவனும் குர்ஆனை தான் காட்டுறான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறது. குர்ஆனை அழகான முறையில் கைப்பிடித்தால், மரியாதை செய்தால், அதனுடைய ஆயத்துகளுடைய அர்த்தங்கள் எப்படி சொல்லப்படுகிறதோ அதனுடைய முறைப்படி எடுத்தால் நேர்வழியில் இருப்போம். நம்ம இஷ்டப்படி குர்ஆனுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாம எல்லாம் நேர்வழியில் இருப்பதற்கு முடியவே முடியாது. குர்ஆன் என்பது அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி வைத்த ஒன்று. இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், குர்ஆனை நம்ம ஓதுவோம், குர்ஆனுடைய அர்த்தங்களை தஃப்ஸீர்ல பார்த்திருப்போம், குர்ஆனுடைய அர்த்தங்களை நம்ம தஃப்ஸீர்ல பார்த்திருப்போம், இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ஆனால் அன்றைய காலத்து வலிமார்கள், அன்றைய காலத்து சாலிகீன்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் எல்லாம் குர்ஆனை ஆராய்ச்சி செய்தார்கள். எப்படி ஆராய்ச்சி செய்தார்கள்? தப்பான முறையில் ஆராய்ச்சி செய்யவில்லை, குர்ஆனை படித்தார்கள். இதில் எத்தனை விதமான ஹர்புகள் வருகிறது, இதில் எத்தனை விதமான ஆயத்துக்கள் வருகிறது, ஒரே மாதிரியான ஆயத்துக்கள் எத்தனை தடவைகள் வருகிறது, ஒரே விதமான ஹர்புகள் எத்தனை தடவைகள் வருகிறது, ஏன் அப்படி கொண்டு வந்தான், அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்ன, இவைகளை எல்லாம் ஆண்கள் அல்ல பெண்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். ஆண்களை விட ஒரு படி மேலே சென்று பெண்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். குர்ஆனை தரம் குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்று என்ன செய்கிறார்கள்? குர்ஆனை மதிக்க வேண்டும், அதன் தரம் குறையாக நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு குளிப்பு வாஜிபானால் கூட குர்ஆனை தொடலாம் என்று சொல்லுவார்கள். இது படுமோசமான நிலை. குர்ஆனை தொடலாம், ஆண்களாக இருக்கட்டும், பெண்கள் அவர்களுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் குர்ஆன் சொல்லக்கூடாது, குர்ஆனை சொல்லக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாது என்று ஷரியத் சட்டம் சொல்கிறது, அல்லாஹ் ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் குர்ஆனை தரக்குறைவாக எடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும், யஹூதிகளுடைய திட்டம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக குர்ஆனை மாதவிடாய் காலத்திலும் தொடலாம் என்று சட்டம் சொல்கிறார்கள். இது ஆரம்பத்தில் குர்ஆனை எப்படி யஹூதிகள் மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சி தோல்வி அடிக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் மூலமாக, முஸ்லிம்கள் மூலமாக நுழைந்து முஸ்லிம்கள் மூலமாகவே அந்த குர்ஆனை தரம் குறைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்களே இருக்கக்கூடியவர்களிடத்தில் குளிப்பு வாஜிபானா, பரவாயில்ல நீ குர்ஆனை தொடு, உனக்கு உழு கடமையாக இருக்குது, நீ உன்னுடைய உழு முறிஞ்சிட்டா பரவாயில்ல குர்ஆனை தொடு. லா யமஸ்ஸுஹு இல்லல் முதஹரூன், குர்ஆனை உழுவுடனே தவிர குர்ஆனை தொடக்கூடாது, உழு இல்லாமலே தொடக்கூடாது என்று இருக்கும் போது பெரிய கடமை, அதாவது பெரும் தொடக்கு வந்துட்டா அதை விட கடுமையாகிடும். அப்ப அதை தொடவே கூடாது. குர்ஆனை தொடுவது என்பது உழுவுடன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இஸ்லாத்தை தரம் குறைக்க வேண்டும், குர்ஆனுடைய தரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். அதுக்கெல்லாம் குர்ஆனை தொடக்கூடாது என்பதற்கு நீண்ட ஹதீஸ்கள் இருக்குது. குர்ஆனை பெண்கள் மாதவிடாய் காலத்தில், அதாவது குர்ஆனை ஓதக்கூடாது என்பதற்கெல்லாம் நீண்ட ஹதீஸ்கள் இருக்கிறது. குர்ஆனை ஒரு மனிதன் கண்ணியப்படுத்த வேண்டும், உயர்வுபடுத்த வேண்டும். அன்றைய காலத்து பெண்மணிகள் எல்லாம் குர்ஆனை அவ்வாறு மதித்தார்கள், குர்ஆனை ஆராய்ச்சி செய்தார்கள், அவர்கள் பலனை அடைந்தார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் ஒரு செய்தி நடந்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஒரு கொடுங்கோல் அரசன், இவரும் அதாவது கொடுங்கோல் அரசனாக இருக்கட்டும், எத்தனை பேர்களை வெட்டி கொன்றவன், எத்தனை இமாம்களை எல்லாம் கொன்றவன், இவன் என்ன செய்வான், ஒரு நாளைக்கு 10 ஜூஸ் ஓதாம தூங்க மாட்டான். அவனுடைய வரலாற்றை பாருங்கள், 10 ஜுஸ்கள் ஓதாமல் தூங்க மாட்டான். இஸ்லாம் முஸ்லிம் மாமினாக இருந்தவன், ஆனால் எத்தனையோ இமான்களை முஸ்லிம்களை கொண்டவன், 10 ஜுஸ்களை ஓதாமல் தூங்க மாட்டான். குர்ஆனுக்கு ஹரக்கத்து ஏற்கிறது அல்லவா, அந்த ஹரக்கத்தை வச்சதும் அவர்தான். யார் ஹரக்கத்து வைத்தார், அவ்வளவு பேரையும் வெட்டி கொண்டவன் குர்ஆனுக்கு ஹரக்கத்து வைத்திருக்கிறார். கடைசியாக காபத்துல்லாவை கட்டியதும் அவர்தான். இவர் ஒரு நாள் பாதையில வந்து கொண்டிருக்கிறார், வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி நிற்கிறார். இந்த பெண்மணி என்ன செய்கிறாள், தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள், தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள். கொடுக்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்த வண்ணம் இருக்கிறாள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் வந்து கொண்டே இருக்கிறார். வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் பார்க்கிறார், நான் வரும்போது இந்த பெண் என்னை மதிக்கவில்லை, என்னை மதிக்கவில்லை, இந்த பெண் ஏன் மதிக்கவில்லை, அந்த பெண்ணுடைய கையில குழந்தை இருக்குது, பால் கொடுத்துட்டு நிற்கிறான். சொன்னான், அந்த பெண் இருப்பதினால் தான் நீ என்னை மதிக்கவில்லை, உன்னுடைய முன்னால் அந்த குழந்தையை நான் வெட்டப் போகிறேன். அந்த தாயுடைய முன்னால் குழந்தையை எடுத்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் வெட்ட சொல்லி அனுமதி கொடுக்கிறான், அந்த குழந்தை தாயுடைய முன்னால் வெட்டப்படுகிறான். இந்த நேரத்தில் அந்த தாய்க்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது எவ்வளவு பாசமாக நேசமாக கொடுக்கும், தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுக்கக்கூடிய நேரம். அந்த பெண் கவலையில் ஆத்திரமாக எழுந்து துஆ கேட்கிறாள், யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை நீ அழித்து விடு. இப்படி சாதாரண வார்த்தைகளில் சொல்லவில்லை, மஹாக்கல்லா, உன்னை அல்லாஹ் அழித்து விடட்டும், அல்லாஹ் உன்னை அழித்து விடட்டும், கமா மஹா கல்லா ஃபீ நிஸ்ஃபில் குர்ஆன். குர்ஆனுடைய 2 பகுதி இருக்குது, 30 ஜுஸ்கள் மொத்தம். அப்ப முதல்ல ஒரு 15 பகுதி, பிந்திய ஒரு 15 பகுதி இருக்குது. முதல் 15 பகுதியிலும் கல்லா கல்லா என்ற வார்த்தைகள் இருக்காது. குர்ஆனை புரட்டி பாருங்க, தெரியும். குர்ஆனுடைய பிந்திய 15 கல்லா கல்லா என்ற வார்த்தைகள் வரும். கல்லா இன்னஹா தஜ்கிரா, கல்லா இன்னஹா வலா என்ற வார்த்தைகள் பிந்திய 15 ஆரம்பிக்கும், முந்திய 15 இருக்காது. இந்த பெண் பதுவா செய்யக்கூடிய வார்த்தையை பாருங்கள், மகா கல்லா, உன்னை அல்லாஹ் அழித்து விடட்டும், கமா மகா கல்லா, கல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் அழித்தது போல, குர்ஆனுடைய பாதி பகுதியில் அல்லாஹ் அழித்தது போல உன்னை அழிக்கட்டும். இப்ப நமக்கு எப்படி தெரியுது, அவங்க சொல்ல போய் தான் குர்ஆனுடைய முந்திய பகுதியில கல்லா என்ற வார்த்தை இல்ல, பிந்திய பகுதியில தான் இருக்குது என்பது அந்த பெண் சொல்ல போய் தான் தெரியுது. அப்படியாக இருந்தால் அந்த பெண்மணிகள் குர்ஆனை எவ்வளவு ஆராய்ச்சி செய்திருப்பார்கள். சாதாரணமாக ஓதல்கள் அல்ல, சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, குர்ஆனை ஆராய்ச்சி செய்து ஓதினார்கள், ஆராய்ச்சி செய்து விளங்கினார்கள். அதனால் தான் அன்றைய காலத்து பெண்கள் வேறு, இன்றைய காலத்து பெண்கள் வேறு. அன்றைய காலங்களில் எல்லாம் கொஞ்சமாக வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வந்தாலும் சரி, வீட்டுல வரக்கத்து இறக்கும். ஏன், அந்த பெண்மணிகள் குர்ஆனுடைய தொடர்புடன் வீட்டில் இருந்தார்கள். எவ்வளவு இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் வீட்டுல பரக்கத்தை இறக்கும். இன்றைய காலத்துல காலையில இருந்து மாலை வரைக்கும் சம்பாதிக்கிறான், ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா அடுத்த நாளுக்கு ஏதும் இருக்காது. ஏன்? பரக்கத்து என்பது இல்லை. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடு ஒளிமயமாக இருக்கும். எந்த வீட்டில் ஓதப்படவில்லையோ அந்த வீடு இருளாக இருக்கும். எவ்வளவு வெளிச்சத்தை போட்டு வச்சாலும் ரஹ்மத்து பரக்கத்து என்று சொல்லக்கூடிய இருள் அந்த ஒளிமயம் அந்த வீட்டில் இருக்காது. இறைவனுடைய அதாவது அந்த வீட்டை சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த வீட்டில் பரக்கத்தை இறக்காது. ஏன்? பெண்மணிகள் அன்றைய காலத்தில் நல்லோர்களாக குர்ஆனை ஆராய்ச்சி செய்து ஓதி இறக்கிறார்கள். இன்றைய காலத்திலும் அப்படி இறந்தால் அந்த பரக்கத்தை பெற முடியும். அன்றைய காலத்து பெண்மணிகள் எல்லாம் வெறும் குர்ஆனை பார்க்கிறது மட்டுமல்ல, குர்ஆனை கொண்டு பேசி இருக்கிறார்கள். குர்ஆனை கொண்டு அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஒரு நீண்ட செய்தி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி. இவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜை முடித்து விட்டு இவர்கள் வெளியில வந்து அப்படியே ஜியாரத்துகள் எல்லா இடத்துக்கும் அப்படியே சுத்தி போயிட்டு இருக்கிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணியை பார்க்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி நிக்கிறாங்க. நிக்கக்கூடிய நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு பக்கத்துல போறாங்க. போய் கேக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். குர்ஆனை கொண்டு அப்படியே பேசுறாங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். அந்த பெண் சொன்னான், ஸலாமும் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ் உடத்தில் இருந்து உண்டான ஸலாம். அதுக்கு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன? ஸலாம் உண்டாகட்டும். ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? தனியே நிக்கிறீங்க. நீங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, தனியே நிக்கிறீங்க. சாதாரண அரபியில கேக்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு ஒரு பெரிய அறிஞர், அவங்களே கேக்குறாங்க சாதாரண அரபியில, நீங்க இந்த இடத்துல என்ன செய்றீங்க? அந்த பெண் சொன்னால், யாரை அல்லாஹ் வழி தவறி செய்கிறானோ அவனுக்கு வழி காட்டுபவர்கள் யார்? அந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். உடனே இவங்க வழங்கி கொண்டாங்க, இவங்க வழி தவறி நிக்கிறாங்க. அடுத்ததாக கேட்டார்கள், அப்படியா நீங்க எங்க போகணும்? சுபஹானல்லதி, அந்த பெண் குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுகிறார், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த பெண், அந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹி மக்காவில் இருந்து அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரான் அடை நடத்தாட்டினான். அப்ப இவங்க வழங்கி கொண்டாங்க, சரி இங்க இருக்கிறாங்க, இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகணும். அதுக்கு பின்னால கேட்டாங்க, இந்த இடத்துல எத்தனை நாள் இருக்கிறாங்க? குர்ஆனை கொண்டே பதில் சொல்கிறார்கள், எத்தனை நாளா நிக்கிறீங்க? அப்ப அந்த பெண் சொன்னால், சலாத்த லயாலின் சவியா, ஒரு குர்ஆன் ஆயத்தை சொன்னாங்க, மூன்று இரவுகள் தொடர்ச்சியாக. அப்படியா உங்கள்ட்ட ஏதும் சாப்பாடு எதையும் பார்க்கலையே, நீங்க எதுவும் தின்றது திண்டீங்களா? அந்த பெண் சொன்னால், நல்லோர்களே மோமின்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்தை சொன்ன இவங்க விலகி கொண்டாங்க, சரி இவங்க நோன்பாக இருக்கிறாங்க. சரி அப்ப சொன்னாங்க, இது ரமலானுடைய மாதம் இல்லையே, இங்க ரமலானுடைய மாதத்துல நோன்பு பிடிப்பாங்க, இது ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்குது, எப்படி நோன்பு பிடிப்பீங்க? அப்ப சொன்னாங்க, அதுக்கும் ஒரு குர்ஆன் ஆயத்து சொன்னார்கள், சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பது மிக ஏற்றமானது. உடனே வழங்கி கொண்டாங்க, சரி சுன்னத்தான நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால கேட்டாங்க, சரி உங்களை நான் கொண்டு போய் மஸ்ஜிதுல் அக்ஸால விட்டுடட்டுமா? சாதாரண அரபியில் கேட்கிறார்கள். அந்த பெண் சொன்னான், வமா தஃபலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அல்லாஹ் அறிந்து கொள்வான். சரி அனுமதி தந்துட்டாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டி போகணும், இப்ப அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்ததன் பின்னால அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இதுதான் அங்கே செய்யக்கூடிய செய்தி. கேட்டார்கள், நான் சாதாரண அரபியில பேசுறேன், நீங்க ஏன் குர்ஆனை கொண்டு மட்டுமே பேசுகிறீர்கள்? அதற்கு அந்த பெண் ஒரு குர்ஆன் ஆயத்தை வச்சே பதில் சொன்னாங்க, நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரக்கீப் அத்தீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு பலக்குகள் பதிந்து கொள்வார்கள். அதனாலதான் நான் சாதாரண வார்த்தைகள் பேசுவதில்லை, குர்ஆனை கொண்டு மட்டுமே பேசுகிறேன் என்று குர்ஆனை வச்சே வழக்கம் கொடுத்தாங்க. பின்னால் அவங்க ஒரு ஒட்டகத்தில் ஏற சொன்னாங்க. ஏறும் போது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு பார்த்துட்டு நீங்க நிக்கிறாங்க. அந்த பெண் ஏற போகிறாள். ஏறும் போது ஒரு பெண்ணுடைய ஔரத்துகள் கொஞ்சம் வெளியாகும். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த பெண் சொன்னால், ஒரு குர்ஆன் ஆயத்தை சொன்னான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், குர்ஆன் ஆயத், மோமீன்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். அந்த ஆயத்தை கேட்ட உடனே இவங்க வழங்கிட்டாங்க, இது நமக்கு தான் சொல்றாங்க, அந்த பக்கமா திரும்பிட்டாங்க. பின்னால் அந்த பெண் ஏறியதன் பின்னால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை இழுத்து கொண்டு செல்கிறார்கள். இழுத்து கொண்டு போகும்போது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக வந்தார்கள். எதையுமே பேசல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சத்தம் போட்டாங்க, அந்த ஒட்டகத்தை இழுக்கும் போது கத்திட்டு போவாங்க, அது மாதிரி இவங்களும் சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட நேரத்தில் இவங்க அதுக்கும் ஒரு குரான் ஆயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லசௌத்துல் ஹமீர். எங்க சத்தங்கள்ல மிக மோசமான சத்தம் கழுதையுடைய சத்தம், அதனால கொஞ்சம் அமைதியாக வாங்க. இவங்க பார்த்தாங்க பேசவும் முடியாது, அமைதியாக போனாங்க. போகும்போது கேட்டாங்க, சரி ஏங்க அமைதியாக போறீங்க? ஃபக்ரூ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை சொல்லி சொன்னாங்க. குர்ஆன் கொஞ்சம் மோதலாம்ல, குர்ஆன் ஓதிட்டே போனாங்க. போய் போய் போகும்போது இடையில அவங்க கேக்குறாங்க, இவ்வளவு வயது முதிர்ந்தவங்களாக இருக்கிறீங்களே, நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? கல்யாணம் ஆயிருச்சா உங்களுக்கு? வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், கல்யாணம் ஆயிருச்சா? சொன்னார்கள் ஒரு கூடாரத்துடைய வாசலில் நின்று கொண்டார்கள். இப்ராஹிம கலீலான்ற ஒரு ஆயத்து ஓதினாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஆயத்து ஓதினாங்க. மூன்று சிறுவர்கள் ஓடி வந்தார்கள். அந்த சிறுவர்கள் வந்ததன் பின்னால் உள்ள போனாங்க. உள்ள போனதுக்கு பின்னால் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து தரப்படுகிறது. அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து தரப்படுகிறது. தந்ததன் பின்னால் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த உணவு எனக்கு ஹலாலாக வேண்டும் என்றால் இந்த பெண் யார் என்று சொல்ல வேண்டும்? உடனே அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் ரசூலுல்லாஹி, அதாவது சொல்லி காட்டினார்கள், கிட்டத்தட்ட 40 வருடங்கள் குர்ஆனை கொண்டே பேசி இருக்கிறார்கள், இது எங்களுடைய தாயார் என்று சொல்லி காட்டினார்கள். 40 வருடங்கள் குர்ஆனை கொண்டு மட்டுமே பேசி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு குர்ஆனை ஆராய்ச்சி செய்திருப்பார்கள், விளங்கி இருப்பார்கள். நாம் நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கங்களை கொண்டு வர வேண்டும். நாமும் அந்த குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் பெற வேண்டும். குர்ஆனுடைய ரஹ்மத் நம்முடைய வீடுகளுக்கும் இருக்க வேண்டும். குர்ஆனுடைய லஅனத் நம்முடைய வீடுகளுக்கு வந்துவிடக் கூடாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமும் குர்ஆனை ஓதி பயன்பட்ட நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா கைர் கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم نشنا واجبرنا ورفعنا ورغطنا واهدنا لصالح الأعمال والأخلاق، إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا أنت. اللهم اجعل خير عمرنا آخره وخير عملنا خواتمه، واجعل خير أيامنا يوم نلقاك. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فأنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعما ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسأل الجنة ونعوذ بك من النار. اللهم اتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم.